அடுத்த மூன்றாவது பகுதி, இறைவன் தன்னுடைய செயல்களை எவ்வாறு செய்கிற, நாம் எப்படி, நாம் எதனாலே செயல்படுகிறோம், நாம் செயல்படுவதற்கு எது நமக்கு உதவியாக இருக்கிறது, நம்முடைய கை, நம்முடைய கையினாலே நாம் பல விதமான செயல்களை செய்கிறோம். இறைவன் தன்னுடைய செயல்களை தன்னுடைய சக்தியினாலே செய்கிறான். இறைவன் எல்லா செயல்களையும் தன்னுடைய சக்தியை கொண்டு, ஆற்றலை கொண்டு செய்கின்றான். நாம் செயல்படுவதற்கு உதவுவது நம் கை, இறைவன் செயல்படுவதற்கு உதவுவது அவனுடைய நங்கை. அவனுடைய நங்கை, நங்கைனா பெண் சக்தி, திருவருட்சக்தி. நம் கையினால் நாம் செயல் செய்கிறோம், அவனும் நங்கையினால் செயல் செய்கிறான். இது நான் சொல்லல, திருக்களிற்றுப்படியார் என்ற சாத்திர நூலில், நங்கையினால் நாம் அனைத்தும் செய்தார்போல் நாடனைத்தும் நங்கையினால் செய்து அளிக்கும் நாயகன் என்று வரும். எனவே நமக்கு கருவி நம்முடைய கை, அதுபோல இறைவனுக்கு கருவியாக இருப்பது அவனுடைய சக்தி, அவனுடைய ஆற்றல். அதுக்கு பெயர்தான் திருவருள். எனவே இறைவன் தன்னுடைய திருவருள் சக்தியினாலே எல்லாவற்றையும் செய்கிறான். இப்ப நான் என்னுடைய கையினால் எழுதுகிறேன், இப்ப எழுதியது என்னுடைய கையா நானா? கையினாலே எழுதுகிறேன், எழுதியது கையா நானா? ரெண்டும் சரிதானே. இவருடைய பேனா இந்த நூலை உருவாக்கியது என்று சொல்லுகிறார்கள். இவருடைய பேனா இந்த நூலை உருவாக்கியது, பேனாவா உருவாக்கியது? எனவே ரெண்டுக்கும் கருத்து ஒன்றுதான். என் கை செய்தது என்றாலும் நான் செய்தேன் என்றாலும் ஒன்றுதான் பொருள். எனவே இறைவன் செய்கிறான் என்றாலும் திருவருள் செய்கிறது என்றாலும் ஒரே பொருள் தான், பொருள் ஒன்றுதான். ஆனால் செயல் என்று வருகிற போது சக்தியினாலே செய்கிறான் என்பதை மறக்கக்கூடாது. செயல் என்று வந்தால் சக்தி, செயலற்ற நிலை சிவம், அதான் வேறுபாடு. இறைவன் செயல் செய்யாத போது சிவம் என்ற பெயரை பெறுகிறான். உயிர்களுக்காக செயல்படுகிற போது சக்தி என்ற பெயர் பெறுகிறோம். இப்ப நம்முடைய திருமுறையில எல்லாம் சிவனைத்தான் வணங்கி இருக்கிறார். சக்திக்கு என்று எந்த பாட்டும் கிடையாது திருமுறைகளிலே, சக்திக்கு தனி வழிபாடு கிடையாது. ஆனால் சக்திக்கு இப்ப ஏற்றம் கொடுத்ததுனால பிற்காலத்துல அந்த சக்தம் என்ற ஒரு தனி சமயமே உண்டாகிவிட்டது. அது நாளடைவிலே அது தவிர்க்க முடியாது. எனவே சக்தி பெரிதா, சிவம் பெரிதா, அதற்கெல்லாம் இங்கே இடம் இது, அதற்கெல்லாம் இடம் இல்லை. சக்தி சிவம் என்பது பொருள், குணி சிவம் என்பது குணத்தை உடைய குணிப்பொருள், சக்தி என்பது குணம், அவனுடைய குணம், குணம் குணி. எல்லா பொருள்களும் குணத்தை உடையன. அதேபோல இறைவனுடைய குணமாக இருப்பது அவனுடைய திருவருள் சக்தி, அவனுடைய ஆற்றல் குணம், அந்த குணத்தை உடையவன். இந்த குணம் என்பது குணியின் வழியாகத்தான் செயல்படும், தானாக செயல்படாது. குணம் தானாக ஆற்றல் செயல்படாது. எனவே அந்த திருவருள் இறைவனுடைய வழிபட்டுத்தான் செயல்படுமே தவிர அது தானாக சக்தி செயல்படாது. இறைவன் நினைக்கிறான், அதை நிறைவேற்றுகிறது சக்தி. இறைவன் நினைப்பவற்றை சக்தி நிறைவேற்றுகிறது. எனவே சிவனுக்கும் சக்திக்கும் உள்ள சம்பந்தம் என்ன என்றால், அந்த அதாவது ஒரு பொருளே, பொருள் ஒன்றுதான், ஒரு பொருளே இரு திறப்பட்டு நிற்கிறது, இருதன்மைப்பட்டு நிற்கிறது. ஒரு பொருளே குணம் என்றும் குணி என்றும் இரண்டாக சொல்லப்படுகிறது. பொருள் ஒன்றுதான். அந்த குணத்திற்கும் குணிக்கும் உள்ள சம்பந்தத்தை சொல்லுகிற போது தமிழிலே தற்கிழமை என்பார்கள். தமிழ் இலக்கணத்தில் அதற்கு தற்கிழமை, என்னுடைய நிறத்துக்கும் உள்ள சம்பந்தம். என்னுடைய நிறத்தை போய் நான் பிரிக்க முடியுமா? அது போதான் தற்கிழமை. பிரிக்கக்கூடிய சம்பந்தத்துக்கு பிரிதின் கிழமை என்ற பெயர், பிரிக்கக்கூடிய சம்பந்தத்திற்கு பிரிதின் கிழமை. நானும் சட்டையும், சட்டையும் இதை பிரிக்கக்கூடிய சம்பந்தம் உடையவை. எனவே குணத்தையும் குணியையும் பிரிக்க முடியாது. பிரிக்க முடியாத உறவு குணத்திற்கும் குணிக்கும். பிரித்தால் பொருள் அழிந்துவிடும். மலருக்கும் மனத்திற்கும் உள்ள சம்பந்தம், நெருப்புக்கும் வெம்மைக்கும் உள்ள சம்பந்தம், இதெல்லாம் பிரிக்க முடியாதவை. சூரியனுக்கும் அவனுடைய ஒளிக்கும் உள்ள சம்பந்தம், எல்லாம் தற்கிழமை. அதனாலே அதை தாதான்மிய சம்பந்தம் என்று வடமொழியிலே சொல்லுகிறான். சம்பந்தம் அதாவது ஒரு பொருளே இருதன்மைப்பட்டு நிற்பது, குணிக்கும் குணத்திற்கும் உள்ள சம்பந்தம். அந்த முறையிலே சிவம் சக்தி இரண்டுக்கும் ஓமை சொல்லுகிற போது நெருப்பும் சூடும் போல சிவமும் அவனுடைய சக்தியும், நெருப்பும் சூடும் போல அல்லது சூரியனும் அவனது ஒளியும் போல, அதுதான் அடிக்கடி வரும். சூரியனும் ஒளியும் போல என்பதை திருவருள் பயனிலே பல இடங்களிலே படித்திருக்கிறீர்கள். சூரியனும் அவனது ஒளியும் போல. ஆக இந்த சூரியன் எங்கும் நிறைந்திருக்கிறான் என்றால் எதனாலே என்றால் தன்னுடைய ஒளியினாலே, ஒளிக்கதிரினாலே அவன் எங்கும் நிறைந்திருக்கிறான். எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறானே சூரியன். அதுபோல ஒரு பொருளாகிய சிவம் எல்லா பொருளிலும் எல்லா உயிர்களிலும் கலந்திருக்கிறது என்றால் அது எப்படி என்றால் தன்னுடைய சக்தியினால், திருவருளாகிய ஒளியினால் அந்த சிவபரம்பொருள் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறது. எனவே இந்த உறவு நூற்பாவிலே எப்படி சொல்லுகிறார், ஆணையின் போக்குவரவு புரிய ஆணையின், ஆணை என்றால் என்ன, ஆணை என்றால் என்ன, ஆணைய கட்டளைனா அந்த ஆற்றல், ஆற்றல் ஆணையின ஆற்றல். இங்கே சக்தி, இறைவனுடைய சக்தியை ஆணை என்கிறார். இந்த சொல்லை நம்ம சேக்கிழார் பெருமான் எடுத்து ஆளுகிறார். கண்ணப்ப நாயனார் புராணத்துல கண்ணப்ப நாயர் அந்த படிகளிலே அந்த காலத்தி மலை மீது ஏறி செல்லுகிற போது ஒவ்வொரு படியாக கடந்து செல்லுவது நாம் இப்ப காலையில் பார்த்தோம் தத்துவங்கள். அந்த தத்துவங்களாகிய படிகளை ஒவ்வொன்றாக கடந்து ஆணையாம் சிவத்தை சார அணைபவர் போல என்று சொல்லுகிறார். ஆணையாம் சிவம், எனவே ஆணை என்றால் சக்தியோடு கூடியிருக்கிற சிவம். எனவே இந்த முந்தின பகுதியில இருவினையின் போக்குவரவு புரிய என்றெல்லாம் பார்த்திருக்கிறோம். அந்த இருவினைகளை உயிர்களுக்கு கூட்டுவிப்பது யாரு, இந்த சக்தி தான், ஆணைதான். இறைவனுடைய ஆணைதான் இருவினைகளை உயிர்களுக்கு கூட்டுகிறது. தாமாக அந்த வினைகள் செயல்படவில்லை. எனவே இந்த ஆணை என்ற சொல்லை எடுத்து அங்கே சேர்த்துக் கொள்ள வேண்டும். எந்த இடத்துல என்றால் இருவினைக்கு முன்னாலே ஆணையின் இருவினையின், ஆணையின் இருவினையின் போக்கு வரவு புரிய. ஆணையின் இருவினையின் என்றால் என்ன பொருள், இறைவனுடைய சக்தியினால் கூட்டப்படுகிற வினைகளுக்கு ஏற்ப உயிர்கள் போக்கு வரவு புரிய. எனவே இந்த நூற்பாவை எப்படி படிக்க வேண்டும் என்றால் முதல்ல இறைவன், இறைவன் என்ற சொல்லை சேர்த்துக் கொள்ள வேண்டும். இறைவன் உயிர்களோடு அவையே தானேயாய், அவையே தானேயாய் நின்று ஆணையின் இருவினையின் உயிர்கள் போக்குவரவு புரிய, ஆணையின் இருவினையின் உயிர்கள் போக்குவரவு புரிய. பிறகு அதேதான், அந்த ஆணையின் நீக்கமின்றி நிற்பான், அந்த ஆணையின் நீக்கமின்றின தன்னுடைய அந்த சக்தியோடு பிரிப்பு இன்றி நீங்காமல் பிரிக்க பிரிப்பு இல்லாமல் திருவுரு பயன் சொல்லுகிறது இல்லையா? இரண்டாவது பாட்டிலேயே முதல் இரண்டாவது பாட்டா சாரத்தரும் சக்தி பின்னமிலான், சக்தி பின்னமிலான் எங்கள் பிறம், அதுதான் இந்த இரண்டாம் நூற்பாவில் சக்தி பின்னமிலான் ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் நிற்பான் அன்றே. அன்றேன்னு அர்த்தம் அனாதியாகவே அனாதிகாலமாகவே அவன் அப்படி இருக்கிறான், நீக்கமின்றி நிற்கும் அன்றே. எனவே இந்த நூற்பாவில இரண்டாம் நூற்பாவில ரெண்டு சம்பந்தங்களை சொல்லியிருக்கிறார், ரெண்டு விதமான சம்பந்தங்கள், இறைவனுக்கும் உயிர்களுக்கும் உள்ள சம்பந்தம் முதலிலே, கடைசியில இறைவனுக்கும் அவனது சக்திக்கும் உள்ள சம்பந்தம். இறைவனுக்கும் உயிர்களுக்கும் உள்ள சம்பந்தத்துக்கு என்ன பெயர்? அத்துவிதம். அத்துவிதம் இறைவனுக்கும் உயிர்களுக்கும் உள்ள சம்பந்தம் அத்துவித சம்பந்தம். இறைவனுக்கும் அவனது சக்திக்கும் உள்ள அந்த பிரிக்க முடியாத சம்பந்தம் தாதான்மிய சம்பந்தம். இரண்டு பொருள்கள், இரண்டு வெவ்வேறு பொருள்கள் பிரிக்க முடியாமல் ஒற்றுமைப்பட்டிருப்பது அத்துவித சம்பந்தம். இரண்டு வேறு வேறு பொருள்கள், இரண்டு வேறு பொருள்கள் பிரிக்க முடியாதபடி ஒற்றுமைப்பட்டிருப்பது அத்துவித சம்பந்தம். ஒரு பொருளே இருதன்மைப்பட்டு இயைந்து நிற்பது தாதான்மிய சம்பந்தம். எனவே இந்த இரண்டாவது நூற்பாவிலே மூன்று பொருள்கள் பேசப்படுகின்றன, இறைவன் உயிர்கள் மூன்றாவது பொருள் எது சக்தி என்ற மூன்று பொருள்களை இங்கே பார்க்கிறோம். இறைவன் உயிர்கள் சக்தி இந்த மூன்றுக்கும் உள்ள தொடர்பு, இறைவனுக்கும் உயிர்களுக்கும் உள்ள தொடர்புக்கு என்ன பேரு? அத்துவிதம். சக்திக்கும் உயிர்களுக்கும் உள்ள தொடர்பு அதுவும் அத்துவிதம் தான். சிவம் வேறு சக்தி வேறு இல்லையே. அப்படியானால் உயிர்களுக்கும் திருவருளுக்கும் உள்ள சம்பந்தம், உயிர்களுக்கும் திருவருளுக்கும் உள்ள சம்பந்தம் அத்துவிதம். அத்துவிதம் எல்லாம் அத்துப்படி ஆகணும். எனவே இந்த சம்பந்தம் எல்லாம் படித்து விட்டு போவதற்கு அல்ல, நாம் இதை சிந்திக்க வேண்டும். நமக்கும் இறைவனுக்கும் உள்ள அந்த உறவு எப்படிப்பட்டது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். வழிபடுகிற காலத்திலாவது, மற்ற நேரத்திலே முடியவில்லை என்றாலும் வழிபாடு செய்கிற போதாவது ஒரு கண நேரமேனும் எண்ணி பார்க்க வேண்டும். அதுதான் இந்த நூற்பாவினுடைய நோக்கம். இன்னொன்று முக்கியமான கருத்து, ஒரு காரியத்திற்கு மூன்று காரணங்கள் தேவை. எந்த காரியம் நடக்க வேண்டும் என்றால், காரியம் என்றால் செய்யப்பட்ட பொருள் என்று பார்த்திருக்கிறோம், காரிய பொருள். எந்த காரிய பொருள் தோன்ற வேண்டுமானாலும் மூன்று காரணங்கள் தேவை. ஒன்று மூலப்பொருள், காரிய பொருள் தோன்ற வேண்டுமானால் மூலப்பொருள் வேண்டுமே, அந்த மூலப்பொருளை முதற்காரணம் என்பார்கள். மூலப்பொருளுக்கு முதற்காரணம் என்ற பெயர். மண்ணிலே இருந்து அந்த குடத்தை செய்வதற்கு துணை கருவிகள், துணை செய்கிற கருவிகள் வேண்டும், அது துணைக்காரணம். இரண்டாவது துணைக்காரணம் கருவிகள், கருவிகளை கொண்டுதான் உருவாக்க முடியும். பிறகு மூன்றாவது காரணம் செய்பவன். இத்தனை இருந்தால் என்ன பயன்? செய்பவன் வேண்டுமே. செய்பவன் என்ன செய்கிறான்? அவனுடைய செய்பவன் எப்படி உருவாக்குகிறான்? அந்த காரியத்தை எப்படி உருவாக்குகிறான் செய்பவன்? அந்த முதற் காரணத்தையும் துணைக்காரணத்தையும் இணைத்து உருவாக்குகிறான். எனவே அந்த இரண்டையும் இணைப்பதற்கு அறிவுடையவன் தேவை. முதற்காரணத்தையும் துணைக்காரணத்தையும் இணைத்து செய்வதற்கு அறிவுடையவன் வேண்டும். அவனுக்கு நிமித்த காரணம் என்ற பெயர். நிமித்த காரணம், இப்படி எல்லா காரிய பொருளுக்கும் இந்த மூன்றும் இருக்கும் கட்டாயம். அதேபோல இந்த உலகம், உலகம் என்ற இந்த காரியம் முதல் நூற்பாவிலே பார்த்தோம். இந்த உலகம் என்ற காரியம் தோன்றுவதற்கு முதற்காரணம் எது? எது முதற்காரணம்? மூலப்பொருள் எது? எனவே மாயை முதற்காரணம். உலகத்திற்கு மாயை முதற்காரணம். நிமித்த காரணம் யாரு? இறைவன். நிமித்த காரணம் இறைவன். துணை காரணம் என்பதிலே சக்தி. சக்தி இறைவனுக்கு கருவி என்று முன்னாலே சொன்னேன். எனவே சக்தி என்பது துணை காரணம். இன்னொரு துணை காரணம் இருக்கிறது. இன்னொரு துணை காரணம் இறைவனுக்கு சக்தி ஒரு துணை காரணம். இன்னொரு துணை காரணம் தெரிகிறதா? யாராவது புலப்படுகிறதா? இந்த இரண்டாம் நூற்பாவளி சொல்லி இருக்க, இரண்டாம் நூற்பாவளி இருக்க வினை. வினை ஏனென்றால் இப்ப நம்முடைய உடம்புகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதா? இறைவன் ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு உடம்பை கொடுத்திருக்கிறானே, அதற்கு என்ன காரணம்? எனவே இந்த உடம்புகளை படைத்து கொடுப்பதற்கு அந்தந்த உயிர்களுடைய வினை இறைவனுக்கு கருவியாக அமைகிறது. வினைக்கு ஏற்பத்தான் இந்த உடம்பு முதலியவற்றை கொடுக்கிறான். எனவே உலகத்தை படைக்கிற போது அந்தந்த உயிர்களின் வினையை அறிந்துதான் படைக்கிறான். எனவே இறைவனுக்கு சக்தியும் துணைக்காரணம், உயிர்களினுடைய வினையும் துணைக்காரணம். ஆனா இந்த துணைக்காரணம் பல இருக்கலாம், துணைக்காரணம் பல இருக்கலாம், ஆனால் முதல் காரணம் ஒன்றுதான் இருக்க முடியும். முதற் காரணம் ஒன்றாகத்தான் இருக்கும். துணை காரணங்கள் பல இருக்கலாம். இந்த ரெண்டு துணை காரணங்களிலே எது முதன்மையானது? சக்தி முதற்காரணம். சக்தி தான் முதற்காரணமான சக்தி தான் முதன்மையான துணை காரணம். சக்தி தான் முதன்மையான துணை காரணம். அதன் வழிபட்டுத்தான் வினை துணை காரணமாக அமைகிறது. சக்தியின் வழியாகத்தான் வினை துணை காரணம். இப்ப எழுதுகிறீர்கள், கை துணை காரணம். கையில என்ன வைத்திருக்கிறீர்கள்? பேனா. அது கையின் வழிபட்ட துணை காரணம். கையின் வழிபட்ட துணை காரணம் பேனா. அதுபோல இறைவனுக்கு சக்தி துணை காரணம். அந்த சக்திக்கு வினை, சக்தியின் வழியாக வினையும் துணை காரணம். எனவே இந்த இரண்டாவது நூற்பாவிலே துணைக்காரணம், வினை என்ற துணைக்காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. முதற்காரணம் எங்கே பார்த்தோம்? முதல் முற்பாவிலே பார்த்திருக்கிறோம். ஒடுங்கி ஒடுங்கி மலத்து உலகம், மாயையிலே ஒடுங்கி இருந்து அங்கிருந்து தோன்றுகிறது என்று பார்த்தோம். என்று இந்த அளவுல இன்றைய வகுப்பு நிறைவு செய்வோம்.